மாவீர மகுடம், லெப்டன் கர்னல் கோதை அல்லது பாமா.
வணங்குகிறோம்
விடுதலை புலிகள் மகளிர் படையணி சந்தித்த பெருமளவான சண்டைகளில், அது தரை சண்டையாயினும் சரி கடற்சண்டையாயினும் சரி, அவற்றிலே தனது பங்களிப்பை செய்து தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்துக் கொண்டவள் பாமா. எல்லாவற்றிலுமே குறிப்பிடத்தக்க திறமையுள்ள நிறைவான போராளியாக அவளை கண்டார்கள். நெஞ்சுக்குள் உறைந்து போன அவளது உருவமும் உறுதியான நடவடிக்கைகளும் எந்த ஒரு போராளியை அடிக்கடி நினைப்புற செய்யும். எங்கட பாமா காவு என்று அவளை பற்றி கூறி கண்கிழங்கும் போராளிகள் அநேகம். தென்னந்தோட்டங்களிலும் கடலின் உப்பு நீரிலும் கால்களை நீள நீள வைத்தபடி உலா வந்தவள் இப்போது நினைவுகளுக்குள் நீளமாய் உறைந்து போனாள். பத்தயிலுள்ள இன்பருட்டி கடற்கரை உரத்தில் சின்ன குழந்தையாய் விளையாடி சிப்பிகளும் கிளைஞர்களும் பொறுக்கி அவள் குளப்படிக்காரியாகத்தான் இருந்தாள். சண்முகசுந்தரம் ஐயாவுக்கும் ரத்தினேஸ்வரி அம்மாவுக்கும் நான்காவது பிள்ளையாக அவள் சியாமலாவாக வலம் வந்து அந்த வீட்டை நிறைவேற்றவள். 1971 பங்குனி 28 அவள் பிறந்தபோது அந்த வீடு நிறைந்துதான் போனது. சியாமலா சரியான துடியாட்டக்காரி. அம்மாவுக்கு விளையாட்டு காட்டிவிட்டு இன்பருட்டி கடற்கரை ஓரங்களில் கால்கள் மண்ணில் பொதிய சின்ன குழந்தையாய் தத்தி தத்தி வருவாள். தொடுவானை பார்த்தபடி எறிகின்ற அலைகளில் நனைந்தபடி நீண்ட நேரங்கள் நிற்பாள். அம்மா அவளை காணாது தேடி வரும் வேளைகளில் ஓடி ஒளிந்து அவளது குழந்தை கால குளப்படிகள் சொல்லி மாளாள். அவள் தனது பள்ளிக்கூட வாழ்க்கையிலும் மிகவும் கட்டிக்காரியாக இருந்தாள். தனது உயர்தர கல்வியை பற்றுத்துறை மெதடிஸ்ட் கல்லூரியில் கற்றபோது உயிரியல் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தாள். படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி என்றுமே பின்தங்கியது இல்லை. விளையாட்டுப் போட்டிகளில் அவள் பெற்ற சான்றிதழ்களே ஆளும். இப்படி இருந்த அவளது வாழ்வின் அமைதியை இந்திய படை நடவடிக்கைகள் குலைத்தன. அவளது அண்ணன் கடற்பிலி லெப்டினன்ட் வெங்கடேஷ் வீரச்சாவை தழுவி கொண்ட போது படிப்பை விட நாட்டுப்பணி மேலாக்கப்பட்டது. அண்ணன் கொண்ட லட்சியப் பணியை தொடர சியாமலா இயக்கத்தில் இணைந்தாள். 1989 ஆண்டு பங்குனி மாதம் அவள் இயக்கத்துக்கு வந்த நேரம் தமிழகத்தில் வழுக்கி விழுகிற இடமெல்லாம் இந்திய படை புலிகளை இரவும் பகலும் செல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்த நேரம். புலிகளின் முக்கியமான நடவடிக்கைகள் யாவும் காட்டிலே மேற்கொள்ளப்பட்டன. அப்போது இருந்த சூழ்நிலையில் இயக்கத்தில் போராளிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. அதுவும் பெண் போராளிகளின் எண்ணிக்கை ஒரு சில நூறுகளுக்கு மட்டுமே. இடகிய சூழ்நிலையில் சியாமலா பாமாவாக தன் பெயரை வைத்துக்கொண்டு நான்காவது பயிற்சி முகாமில் பயிற்சி எடுத்தாள். பயிற்சிகளில் அவள் காட்டிய திறமையும் உயர்ந்த திடமான உடலமைப்பும் அவளை 50 கலிபர் துப்பாக்கியின் உதவி சூட்டாளராக செயற்பட வைத்தது. தனது கனரக ஆயுதத்தை தோளிலே சுமந்தபடி இணைப்புகளை தோளில் குறுக்காக போட்டபடி அவள் நடப்பது தனியான கம்பீரம். காட்டுக்குள் நீண்ட தூரங்கள் நடந்து காடு முறித்து தமக்கு தேவையான பொருட்களை தாமே சுமந்து வருவது வழக்கம். பெரும் சுமைகள் தோளை அழுத்து அந்த வேலைகளையும் இவள் கலகலுத்தபடி வருவாள். மற்றவர்களுக்கு பாரம் குறைந்தது போல் தோன்றும் அது. 1990 முற்பகுதியிலே இந்திய படைகள் நாட்டை விட்டு வெளியேறிய போது காட்டில் இருந்த 200 பேர் கொண்ட குழு யாழ்ப்பாணம் வந்தது. இந்த குழுவில் பாமாவும் விருத்தியாக இருந்தாள். அன்றிலிருந்து விடுதலை புலிகளின் மகளிர் படையினை சந்தித்த அநேகமான சண்டைகளில் அவளது தடங்கள் பதிந்த வண்ணம் இருந்தன. கோட்டை, பலாலி, காரிநகர், சிலாவத்துறை, பலவேக 1, மணலாறு என்று நீண்ட பட்டியலில் அங்குள்ள காவரணங்களில் அவளது கால்கள் அகல பதிந்தன. பாமா குறிப்பிட்ட சில காலப்பகுதிக்குள்ளேயே இவளது வளர்ச்சி அபாரமானது. இவளின் உறுதியான செயற்பாடுகளையும் நினைத்ததை சாதிக்கும் பண்புகளை படிப்படியாக வளரச் செய்தன. பலாலி காவலனில் பாமா நின்றபோது அவளது செயற்பாடுகள் யாவும் மறக்க முடியாதவை. எந்த வேலையையும் எனக்கு தெரியாது என்று அவள் தலையாட்டியதை யாரும் காணவில்லை. வீட்டிலேருந்து எல்லாம் தெரிஞ்சு கொண்டே வந்த நாங்கள் இயக்கத்தில் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம். எல்லாம் முயற்சியால தானே என்று அடிக்கடி கூறுவாள். 1992 ஆண்டின் பிற்பகுதியில் பாமா கடற்பிலிகளின் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டாள். அன்றிலிருந்து கடற்பிலிகள் மகளிர் படையினை வளர்ப்பதில் அவள் தீவிர அக்கறை செலுத்தினாள். சக போராளிகளுக்கு அன்னடை பழக்குவதிலிருந்து முக்கியமான வகுப்புகளை எடுப்பது வரை எல்லாவற்றிலும் பங்கேற்றாள். தலைமையேற்று நடத்தினாள். கிளாலி மக்கள் பாதுகாப்புக்காக இவர்களால் நடத்தப்படும் பாதுகாப்பு அணியில் இவளோடு ஒரு குழு பங்களித்துக் கொண்டது. கிளாலி கடலில் கொட்டும் பனியிலும் மலையிலும் ஊசியாக குத்து உப்பு காற்றின் மத்தியிலும் அவள் விடிய விடிய காத்திருந்த காலங்களை நினைத்து பார்க்கலாம். தூரத்தே புள்ளியாய் விசைப்படகுகள் தெரியும். கடற்பரப்பில் மக்களின் படகுகள் ஆடி செல்லும். நெஞ்சு நீரற்று வறண்டு போய் கண்கள் பீதியாய் வழிய துயரப்படும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய கடற்சண்டைகளில் பாமா பங்கேற்றதை மறக்க முடியாது. நீ வீட்டிலும் இந்த பிடிவாதக்காரியாயிருந்தியாமே, நினைச்சதை செய்து முடிச்சு நினைச்சதை வாங்கி தரும்படி அந்த பிடிவாதம் தான் கடல்லையும் முன்ன சாதிக்க வச்சதோ என்று எல்லோரும் கேட்பார்கள். ஓட்டு சீட்டை ஏன் நீங்கள் எடுக்கல என்று பாமாவின் மாமா கேட்டபொழுது, மாமா அதை கொண்டு வந்துவிட்டு தான் உங்களோட கதைப்பேன் என்று சொன்னாலாம். இதை கண்கலங்கியவாறு மாமா தெரிவித்தார். நிலத்தடை சாதித்து முடிக்கு வந்த இயல்பு மாமாவோடு கூட பிறந்தது என்பதை பல நிகழ்வுகளில் எல்லோரும் பார்த்தார்கள். இப்போ நினைத்ததை சாதிக்கும் பண்புதான் சாவின் இறுதி களத்திலும் அவளை இறுக பற்றியிருந்தது. புனகரை கூட்டுப்படை தலைமையிலான தாக்குதல் திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலில் விடுதலை புலிகளின் மகளிர் படையணி முக்கிய பங்காற்றியது. இந்த சமரில் கடற்புலிகளின் பங்கு அளப்பெரியது. அந்த வகையில் நாகதேவன் துறையில் கடற்படை தலைமையிலான தாக்குதலுக்கு ஒரு படகு பொறுப்பாளராக பாமா அனுப்பப்பட்டார். சண்டைக்கு தனது படகை தயார்படுத்திக் கொண்டிருந்த பாமா கரையில் நின்ற போராளிகளிடம் ஆளையால் தெரியாத இருளில் நம்பிக்கை துணிக்க, இந்த சண்டையில நாங்கள் ஓட்டச்சிட்டு கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு போனாள். சொன்னபடி நாகதேவன் படைத்தளத்தை தகர்த்துவிட்டு ஒரு நீருந்து விசைப்படகோடு முகமெல்லாம் சிரிப்பாக வெட்டி பூரிப்போடு கரைக்கு வந்தாள். அதிகாலை அவளை திரும்பவும் தொலைத்தொடர்பு கருவி அழைத்தது. எல்லா ஆயுதங்களோடும் அவளது படகு ஒரு குருவியைப் போல் புறப்பட்டு புள்ளியாய் போனது. ஏதோ ஒன்று அவளிடம் வித்தியாசமாக தென்பட்டது. வளமைக்கு மாறாக எதையோ கூற நிற்பது போல் அவளது கையசைப்பு அந்த இருளில் மங்களாய் தெரிந்தது. காற்றை கிழித்தபடி ஓயாத ரவைகள், காதை உரசுவதான ஆற்றின் சத்தங்கள், அவைகளின் மத்தியில் அவளது படகு தூரத்தை மறைவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். கடலைகள் ஆற்றிலிருந்து படகை மறைத்தன. நிலவை விளங்கிய வானத்தை ஒளிப்பொட்டாய் விளங்கிய நட்சத்திரங்கள் வானம் அமைதியாக தந்திருந்தது. கனதியான குண்டு சத்தங்கள் கண்ணிமைக்கும் இடைவெளியில் அதற்கும் இடைவிடாத நீர் இடைவெளிகளில் ஓசை கேட்டுக் கொண்டிருந்தன. பாமா பாமா தொலைத்தொடர்பு கூப்பிட்டது. விரைவாக தொடர்புடக்கம் என்று தோற்றுப்போய் ஒரு ரவை அவளது காலை ஆழமாய் பித்து சென்றது. பிரிட்ட இரத்த குளியலில் பாமா விழுந்தபோது மீண்டும் மங்களான குரலில் அவள் கட்டளையை பிறப்பித்துக் கொண்டுதான் மெல்ல மெல்ல குரல் மங்கி துடுப்படங்கி, காலில் காயம் பிரச்சனை இல்லை என்று எல்லோரிலிருந்தும் நம்பிக்கைகளையும் பொய்யாக்கி கொண்டு மெல்ல மௌனித்து போனாள் அவள். அந்த பிடிவாதக்காரி உப்பு கரிக்கும் கடல் நீரேரியில் கிடந்து போனாள். விராலி கடல் உதரத்தில் தோய்ந்தபடி மீண்டும் மீண்டும் பொங்கி எழுந்தது. ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களோடு பாமா விடுதலையின் பெருநெற்பை சுவாசித்தபடி வெற்றியின் வேராய் உறங்கி போனாள் அமைதியாய். லிப்சங்கனல் கோதை அல்லது பாமாவின் மாவீரமகுடம் கேட்டோம். Thank you.
மலர்களிடம் மலர்களின் செண்டாய் நான் எதிரியில் பொழிகிறேன் கும்பு.